எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையராக இருக்கிறேன். இன்றைக்கு நான் ஈழ வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதியை பற்றி கதைக்க விரும்புகிறேன். இது அதிகம் பேசப்படாத சில பக்கங்களாக இருக்கிறபடினால் கொஞ்சம் அதை புரட்ட வேண்டிய தேவை இருக்குது. இன்று நாங்கள் ஆட்சி அதிகாரம் பற்றி எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறோம் தானே. வெள்ளக்காரங்காலத்தில் இருந்தே இந்த ஆட்சி அதிகார பகிர்வு பற்றிய பிரச்சனைகள், சண்டைகள் மிக வீரியமாக நடந்து வந்திருக்கிறது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில். அதை பற்றி தான் சுருக்கமாக இன்று பார்க்கலாம் என்றிருக்கிறேன். பண்டார வன்னியனின் வீழ்ச்சியின் பின்னர், கண்டி ராஜ்யத்தின் வீழ்ச்சியின் பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெள்ளக்காரண்ட கட்டுப்பாட்டுக்கு கீழே ஒட்டுமொத்த ஈழமும் வந்த பின்னர் வெள்ளையன் வந்து இந்த பிரிட்டிஷ் எம்பையர் வந்து என்ன நினைக்குதுண்டா, சிங்களவர்கள், தமிழர்கள், மற்ற இலங்கையில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லாரோடும் சேர்ந்து அவர்களின் ஆலோசனையை பெற்று ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. உண்மையிலே அது சுரண்டத்துக்குரிய ஒரு ஆட்சி தான். இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அற்ற ஒரு பீஸ்ஃபுல் ப்ரோசஸை அவன் விரும்பினான். என்ற அவன் சண்டை சச்சரவாக இருந்தால் அவன் திருடுறத்துக்கு, அவனோட லூட்டுக்கு அது ஒரு இடையூறாக இருக்கும் என்பதற்காக அவன் என்ன செஞ்சான், ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினான். 1833 கோல்ப்ரூக் கேமரான் கமிஷன் என்று சொல்லி ஒரு கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அந்த கமிஷனின் அடிப்படையில் இலங்கையில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் சிலோன் என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தான். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் சிலோன். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் சிலோன் வந்து அன்றைய, கிட்டத்தட்ட சொன்ன போனால் அன்றைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் என்று சொல்லலாம், சரிதானே? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒஃபீஷியல் மெம்பர்ஸ், அன்அஃபீஷியல் மெம்பர்ஸ் என்று இருந்தவை. ஒஃபீஷியல் மெம்பர்ஸ், அன்அஃபீஷியல் மெம்பர்ஸ் என்று ரெண்டு செட்டாக இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பிரித்தாங்க. அதில் ஒஃபீஷியல் மெம்பர்ஸாக இருக்கக்கூடியவைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளக்காரன். அவனால் வந்து சட்டம் இயற்ற முடியும், சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும், அந்த அதிகாரம் எல்லாம் அவனிடம் தான் இருந்தது. அன்அஃபீஷியல் மெம்பர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே தமிழர்கள், சிங்களவர்கள், மற்ற அந்த மண்ணின் மக்கள் அனைவரும் அதற்குள் வருவார்கள். அப்போ 1833 இருந்து 1931 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு கிட்ட, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலின் ஊடாகத்தான் இலங்கையில் ஆட்சி அதிகாரம், இலங்கையில் ஆட்சி நடத்தி வந்திருக்கிறது பிரிட்டிஷ் எம்பையர். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை நீங்கள் பார்த்தீங்களாண்டா, அதில் 15 சீட் இருந்தது முதல்ல 1833. 1931 வரைக்கும் அது இருந்தது. அப்போ 1931 வரும்போது அதில் 49 சீட்டாக உயர்ந்திருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள், சிங்களவர்கள், தமிழர்கள், பேர்கர் மக்கள், முஸ்லீம் மக்கள் என்று எல்லாருமே வந்து இந்த அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ் என்று சொல்லப்படுற அந்த செட்டுக்குள்ளே வந்தவை. 1833 நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருந்தவை. அந்த 6 அன்அஃபிஷியல் மெம்பர்ஸில் 3 பேர் ஐரோப்பியர்கள். யார் இந்த ஐரோப்பியர்கள் என்றால், ஈழத்தில் வியாபாரம் செய்ய வந்தவர்கள், மற்றது எஸ்டேட்டுகள் நிறுவ வந்த ஐரோப்பியர்களுக்கு வந்து அவர்களுக்கும் அந்த காலத்தில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஐரோப்பியர்களுக்கு 3 சீட்டு கொடுத்தான். அதுக்கு பிறகு சிங்களவர்களுக்கு 1 சீட்டு, தமிழருக்கு 1 சீட்டு, பேர்கருக்கு 1 சீட்டு. இதன் அடிப்படையில் 6 அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருந்தவர். இந்த அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இப்படிப்பட்ட சட்டத்தை நீங்கள் கொண்டு வரலாம், அப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வரலாம் என்று அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல தான் இருந்தவையே தவிர, லெஜிஸ்லேட் பண்ணக்கூடிய, அதாவது சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல அவர்கள் இல்லை. சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல இருந்தது வெள்ளக்காரன் தான். அவன் வந்து ஒஃபிஷியல் மெம்பர்ஸாக அதில் இருந்தான். இது 1833 இந்த நிலவரம் இருந்தது. பிறகு 1860 என்ன செய்கிறான்ன வெள்ளக்காரன், லெஜிஸ்லேஷனை கொண்டு வரக்கூடிய அதிகாரத்தை அன்அஃபிஷியல் மெம்பர்ஸுக்கும் கொடுக்குறான். அதாவது சிங்களவர், தமிழர் என்று சொல்லி இப்படி ஒரு 6-7 மெம்பர்ஸ் இருக்கிறீன் தானே, அந்த அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ் அவைகளுக்கு வந்து நீங்களும் சட்டம் இயற்றலாம், ஃபைனான்சியல் மேட்டர்ஸை தவிர மற்ற விஷயங்களில் நீங்கள் சட்டம் இயற்றலாம் என்று சொல்லி 1860 30 வருடத்துக்கு பிறகு கொண்டு வரான் ஒரு விஷயத்தை. அதுக்கு பிறகு 1889 நீங்கள் பார்த்தீங்களாண்டா, அந்த அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ் என்று இருந்தவை தானே, அவையில் கூட்டுறான், அந்த எண்ணிக்கையை கூட்டுறான், அதை 8 கூட்டுறான். அதுவரையும் 6 இருந்த அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ் 8 கூட்டப்படுகிறார்கள். அதன் அடிப்படையில் 3 ஐரோப்பியர்கள், 2 சிங்களவர்கள், 1 தமிழர், 1 முஸ்லீம், 1 பேர்கர், மூன்று ஐரோப்பியர்கள், ரெண்டு சிங்களவர்கள், ஒரு தமிழர், ஒரு முஸ்லீம், ஒரு பர்கர். இவர்கள்தான் அன்அஃபிஷியல் மெம்பர்ஸாக அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டியோடு இருந்தவர்கள் என்று சொல்லலாம். சரிதானே? இதே 1889 நிலவரம், 1889 இதுதான் நிலவரம். இவர்கள் யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது, அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ வெள்ளக்காரன் தனக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சிங்கள பிரதிநிதி, தமிழ் பிரதிநிதி, முஸ்லீம் பிரதிநிதி, பர்கர் பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தான் என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த அன்அஃபிஷியல் மெம்பர்ஸாக இருந்த வேலை இந்த காலப்பகுதியில் தான் நீங்கள் பார்த்தீங்களண்டா, இப்படி இந்த 7, 8, 6 இந்த நம்பர்ஸுக்குள்ள ஒரு சீட்டை வச்சு கொண்டு தான் தமிழர்கள்ன பிரதிநிதிகள் உள்ளுக்குள்ளே போயிட்டு வாரினும். அந்த ஒரு சீட்டில் வந்த ஒருவர் தான் ஆறுமுகம் பிள்ளை என்ற அவர் தான் அடிமை குடிமை முறைமை ஒழிப்புக்காக பாடுபட்டார். அப்போ 1833 இருந்து நீங்கள் இது தொடங்குது, 1833 இருந்து 1860 உட்பட்ட அந்த காலப்பகுதியில் அடிமை குடிமை முறைமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒரு சீட்டு, தமிழனுக்கு இருந்த அந்த ஒரு சீட்டை வச்சுக்கிட்ட தமிழர்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வாரினோம். அதாவது அடிமை குடிமை என்ற அந்த சாதிய கொடுமை சிஸ்டத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்தி இருக்கிறீனம். அந்த அதிகார அந்த சொற்பதிகாரத்தை கூட அதற்காகத்தான் பயன்படுத்தி இருக்கிறீனம் என்றதையும் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். பிறகு இந்த நிலைமை மாறுது. 1910 வந்து 1910 மெக்கலம் ரிஃபார்ம்ஸ் என்ற ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸுன்ற எண்ணிக்கை வந்து 21 உயர்த்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் 10 அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ், அன்அஃபிஷியல் என்றால் யார், மக்கள், அதாவது அந்த அந்த மண்ணின் மக்கள். அப்போ 10 அன்அஃபிஷியல் மெம்பர்ஸை அது அந்த 1910 மெக்கலம் ரிஃபார்ம்ஸின் ஊடாக கொண்டு வரப்படுறது. அதில் 6 பேர் கவர்னரால், வெள்ளக்கார ஜக்சந்துரை கவர்னரால் நியமிக்கப்படுறான். அந்த நியமிக்கப்படுற 6 பேரில் 2 சிங்களவர்கள், 2 தமிழர்கள், 1 முஸ்லீம். மீதி 4 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த 4 பேரில் 2 ஐரோப்பியர்கள், 1 பர்கர், ஒருவர் படித்த சிலோனிஸ் என்று சொல்லக்கூடிய எடியூக்கேட்டட் சிலோனிஸ் இந்த மெட்டோ 1 கேட்டகரியில் வர்றார். இந்த மெக்கலம் ரிஃபார்ம் வந்த பிறகுதான், 1910 பிறகுதான் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ளே போகலாம் என்ற ஒரு நிலைமை வருகுது. அதில் நீங்கள் ஒரு பார்த்தீங்களண்டா, அந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எந்த கேட்டகரிக்கு கீழே வர்றீனமெண்டா, அது அந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் நீங்கள் பார்த்தீங்களண்டா, 2 பேர் 2 சீட் வந்து கொடுக்கப்படுகிறது ஐரோப்பியர்களுக்கு, 1 பர்கருக்கு, இன்னும் 1 சீட் வந்து இன அடிப்படையில் கொடுக்கப்படையில எடியூக்கேட்டட் சிலோனிஸுக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது படித்த சிலோனிஸுக்கு கொடுக்கப்படுகிறது. அது என்ன எடியூக்கேட்டட் சிலோனிஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். மெக்கலம் ரிஃபார்ம் வந்து யாருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்குது என்றால், 1910 படித்தவர்கள், சொத்து வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த காலப்பகுதியில் வாக்குரிமை இருந்தது. இலங்கையில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கணும், சொத்து வைத்திருக்கணும், ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கணும், அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு வாக்குரிமை. மெக்கலம் ரிஃபார்மின் அடிப்படையில் மொத்தம் எத்தனை பேருக்கு வாக்குரிமை இருந்தது தெரியுமா? அந்த காலப்பகுதியில் 3000 பேருக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. அந்த 3000 பேரும் தமிழர்கள் கிடையாது. அதற்குள் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம் மக்கள், பர்கர் மக்கள், அவர்களுக்குள் இருந்த படித்தவர்கள், பணம் படைத்தவர்கள் மட்டுமே தான் வாக்குரிமையோடு, வெறுமனே 3000 பேர் தான் இருந்தவர்கள். அந்த 3000 பேரும் தேர்ந்தெடுத்த நால்வரில் ஒருவர் தான் பொன்னம்பலம் ராமநாதன். 3000 பேர் தேர்ந்தெடுத்த நால்வரில் ஒருவர் தான் பொன்னம்பலம் ராமநாதன். பொன்னம்பலம் ராமநாதனை தேர்ந்தெடுத்தவர்கள் தமிழர்கள் கிடையாது. அவர் தமிழர்களின் வாக்கின் அடிப்படையில் வெற்றி பெற்றவர் கிடையாது. சரிதானே? அவர் வந்து எதன் அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால், 3000 ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆதிக்க சாதி, படிப்பறிவு உள்ள, அதான் யாருக்கு படிப்பு அந்த காலத்தில் போய் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்களுக்கு மட்டும்தான் படிப்பு போய் சேர்ந்தது. ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்களிடம் மட்டும்தான் நில உரிமை இருந்தது. அப்போ அவர்களிடம் மட்டும்தான் வாக்குரிமையும் இருந்தது. அதனால் பொன்னம்பலம் ராமநாதன் அப்படிப்பட்டவர்களின் வாக்குகளை பெற்று தமிழ் சிங்கள முஸ்லீம் பேகர் கம்யூனிட்டியில் இருந்த அப்படிப்பட்டவர்களின் வாக்குகளை பெற்று வென்று வந்தவர் என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. 1910 மெக்கலம் ரிஃபார்ம் வருகுது. 1911 ராமநாதன் 1645 வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார். 1916 1704 வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார். அப்போ பொன்னம்பலம் ராமநாதன் என்பவர்கள் தமிழர்களின் ஏக பிரதிநிதி என்று சொல்வது முதலில் தவறு. அவர் தமிழர்களின் ஏக பிரதிநிதி கிடையாது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்களா 1924 எலெக்ஷன்லேயும் அவர் வருகிறார். அப்பையும் அவர் எடியூக்கேட்டட் சிலோனிஸ் என்ற அடிப்படையில் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தமிழர் என்ற அடிப்படையில் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவருக்கு வந்து பெரிய அளவிலான ஆதரவு சிங்கள மக்கள் மத்தியிலும் இருந்தது பொன்னம்பலம் ராமநாதனுக்கு என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த 3000 பேர் போடுற வாக்கை நம்பித்தான் பொன்னம்பலம் ராமநாதன் அரசியல் செய்தார். வெறுமனே 3000 பேர் போடுற வாக்கை நம்பித்தான் அவற்ற அரசியல் இருந்தது. அப்போ அவர் தமிழர்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் கருத முடியாது. அவர் சிங்கள ஆதிக்கவாதிகள், தமிழ் ஆதிக்கவாதிகள், முஸ்லீம் ஆதிக்கவாதிகள், பேகர் ஆதிக்கவாதிகளின் பிரதிநிதியாக எடியூக்கேட்டட் சிலோனிஸாக அவர் செயல்பட்டார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அவருக்கு விளங்கினது பொன்னம்பலம் ராமநாதனுக்கு இந்த 3000 பேர் வாக்களிக்கும் வரைக்கும் தான் தன்னால் அதிகாரத்தில் இருக்க முடியும், வாக்குரிமை எல்லாருக்கும் போயிட்டால் தனக்கு அதிகாரம் இருக்காது என்றதை அவர் விளங்கி கொண்டார். அதனாலே சகலருக்குமான வாக்குரிமையை அவர் எதிர்த்து நின்றார். அதற்கு பின்னால் அவருடைய சாதிய பற்றும் இருந்தது என்பதில் இங்கே மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவரா என்று கேட்டால் இல்லை. தமிழர்களின் பிரதிநிதிகளாக அந்த காலப்பகுதியில் இருந்தது யாரென்று நீங்கள் பார்த்தீங்களா, அந்த காலப்பகுதியில் பொன்னம்பலம் ராமநாதனை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருந்தது யாழ் இளைஞர் காங்கிரஸ், ஜெஃப்னா யூத் காங்கிரஸ் லெட் பை ஹாண்டி பேரின்பு நாயகம் ஐயா. யாழ் இளைஞர் காங்கிரஸ் தான் அந்த காலப்பகுதியில் இவரண்ட இந்த பிற்போக்குத்தனங்களை எல்லாம் பொன்னம்பலம் ராமநாதன் பிற்போக்குத்தனங்களை எல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த காலப்பகுதியில் தான் 1931 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இதுவரை காலமும் இருந்த அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் முற்றும் முழுதாக ஒழிக்கப்பட்டு ஸ்டேட் கவுன்சில் என்று ஒன்று கொண்டு வரப்படுகிறது. இந்த ஸ்டேட் கவுன்சில் என்றது என்ன செய்தண்டா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நீங்கள் பார்த்தீங்களா இப்போ ரெண்டு சிங்களவர்ண்டா ஒரு தமிழர் இருப்பார். ரெண்டு சிங்களவர் இருந்தா ஒரு தமிழர், ஒரு முஸ்லீம், ஒரு பேர்கர் இருப்பின்னு தானே. அப்போ அந்த ரெண்டு சிங்களவர்களால் தமிழர்களும் முஸ்லீம் மக்களும் பேகர் கம்யூனிட்டியும் ஒன்றா சேர்ந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அவர்களால் எதிர்த்து அதை வீழ்த்த முடியாது. அப்போ அவர்களிடம் அவர்கள் மெஜாரிட்டியாக இருந்தாலும் அவர்களால் வந்து ஒரு மைனாரிட்டி கலெக்டிவாக இயங்கினால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை இருந்தது. அப்போ அங்கே அதிகாரத்தில் ஒரு சமநிலை இருந்தது. சிறுபான்மை மக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய முஸ்லீம் மக்களோ பேகர் கம்யூனிட்டியோ, அன்று சிறுபான்மை என்று அடையாளப்படுத்தப்பட்ட தமிழர்கள், இன்று நாங்கள் அப்படி அடையாளப்படுவதில்லை, நாங்கள் ஒரு தேசிய இன மக்களாக பூர்வக்குடிகளாகத்தான் அடையாளப்பட விரும்புகிறோம். பட் அப்போது சிங்களவர்கள் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் தமிழர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர முடியாது. ஏன்னா கொண்டு வந்தால் தமிழர்கள் முஸ்லீம்கள் பேகர் கம்யூனிட்டின் பிரதிநிதிகள் ஒன்றாக சேர்ந்து அதை எதிர்த்தால் அதை வீழ்த்தி விட முடியும். சரிதானே, தனியை வீழ்த்த முடியாது. ஒன்றாயின, அதாவது மைனாரிட்டிஸ் என்று கருதப்படுபவர்கள் ஒன்றாகினால் அதை வீழ்த்த முடியும் என்ற ஒரு நிலை, அந்த ஒரு ஈக்குவேஷன் அங்கே ஒரு அந்த ஒரு எக்வலிபிரியம் அங்கே இருந்தது என்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். அப்போ 1931 டொனமோர் கமிஷன் என்று ஒன்று கமிஷன் ஸ்டேட் கவுன்சில் சிஸ்டம் ஒன்றை கொண்டு வருது. இங்கே தான் பிரச்சனை வருது. இந்த ஸ்டேட் கவுன்சில் சிஸ்டத்தை பற்றி நான் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். பிரீஃபாக உங்களுக்கு மெயின் பாயிண்ட்டை சொல்கிறேன். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமனாக ஒரு சமநிலை இருந்தது தான். இப்போ இந்த டொனமோர் கமிஷன் என்ன சொல்லியிருக்கண்டா, கம்யூனல் பேஸாக, பட் இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன ரீதியாக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். இப்போ ஸ்டேட் கவுன்சிலில் 1931 கொண்டு வரப்பட்ட ஸ்டேட் கவுன்சில் என்ன சொல்லுது, டெரிட்டோரியல் ரீதியாக கொடுங்க. டெரிட்டோரியல் ரீதியாக கொடுத்தா என்ன ஆகுதுண்டா, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் இப்படியேண்டு தான் நீங்கள் பிரித்து கொடுங்க. அதில் வெஸ்ட்டுக்கு, அதில் சவுத்துக்கு கூடுதலான பிரதிநிதிகள் அதனூடாக வருகிறார்கள். அப்போ அந்த இக்விலிபிரியம் அதில் உடையுது. அப்போ பெரும்பான்மை மெஜாரிட்டேரியனிசம் என்ற கை ஓங்க வலிக்கிறது இந்த டொனமோர் கமிஷன் என்ற பரிந்துரையினூடாக, டெரிட்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஊடாக. கம்யூனல் ரெப்ரசன்டேஷனின் ஊடாக எங்களுக்கு இருந்த கிடைச்ச அந்த ஒரு சம நீதி கூட டொனமோர் கமிஷன் ஸ்டேட் கவுன்சிலில் அதை நாங்கள் இழக்க வேண்டி ஏற்படுகிறது. இதனால் கடும் எதிர்ப்பு, அதுக்கு எதிராக கடும் எதிர்ப்பு வருகிறது. இது ஒரு விஷயம், அது நாங்கள் எதிர்க்கப்படுகிறோம். அதே நேரத்தில் அந்த டொனமோர் கமிஷன் இன்னொன்று வேலையும் செய்தா, எல்லாருக்கும் வாக்குரிமையை வழங்குது. சரிதானே, எல்லாருக்குமான சகலருக்குமான வாக்குரிமை, அதே நேரத்தில் டெரிட்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அந்த ரெண்டு விஷயத்தை கொண்டு வருது. இதில் யாழ் இளைஞர் காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பலம் ஐயா அவரெல்லாம் இப்போதான் சீனுக்கில் வாரார். இந்த டெரிட்டோரியல் ரெப்ரசன்டேஷனை கடுமையாக எதிர்த்தவன். யாழ் இளைஞர் காங்கிரஸ் எதிர்த்ததுக்கு சுதந்திரம், எங்களுக்கு சுதந்திரம் வேணும், வெள்ளக்காரனுக்கு எங்களுக்கு சிஸ்டத்தை திறனும், இப்படி அப்படி என்று சொல்லி அதை பாய்காட் பண்ணினவர், புறக்கணித்தவர் ஸ்டேட் கவுன்சிலர். ஜிஜி பொன்னம்பலம் ஐயா தனிச்சு விடப்பட்டார். அவர் 1931 தேர்தலில் நிற்கிறார். ஜெஃப்னா யூத் காங்கிரஸ் பாய்காட் பண்ண சொன்னதுனால அந்த தேர்தலில் அவர் தோற்று போகிறார். பிறகு திருப்பி 1936 அவர் வென்று உள்ளுக்குள்ள போகிறார். அதுக்கு வெறுவம் பிறகு. அப்போ ஜிஜி பொன்னம்பலம் ஐயா ஒரு பக்கம், யாழ் இளைஞர் காங்கிரஸ் இன்னொரு பக்கம், பொன்னம்பலம் ராமநாதன் இன்னொரு பக்கம். பொன்னம்பலம் ராமநாதனுக்கு என்ன பிரச்சனை என்றா, எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா தனக்கு அதிகாரம் போயிடும் என்ற பயத்தில் அந்த ஆள் டொனமோர் கமிஷனை எதிர்த்தது. யாழ் இளைஞர் காங்கிரஸ் என்ன செஞ்சது, அது விடுதலைக்காக போராடுற ஒரு இயக்கமாக இருந்த யாழ் இளைஞர் காங்கிரஸ், ஸ்வராஜுக்காக காந்திய வழியில். அப்போ அவையல் என்ன சொல்லிட்டு, நாம் அவையல் சொன்ன வெள்ளக்காரன் என்ன எங்களுக்கு சிஸ்டத்தை தாருது, இது எங்கட நாடு, நாங்கள் விடுதலை வருகிறோம் என்று சொல்லி அதுக்காக புறக்கணித்தாங்க. இப்போ ஜிஜி பொன்னம்பலம் ஐயா பார்த்துட்டு இருந்தார். இதை அவருக்கு ஒரு விளக்கம் இருந்தது என்னென்னா, அவர் ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்தார். ஸ்டேட் கவுன்சிலில் எங்களுக்கு இருந்த, ஸ்டேட் கவுன்சில் என்ற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எங்களுக்கு இருந்த அதிகாரம், எங்களுக்கு இருந்த சம உரிமையை நாங்கள் இந்த ஸ்டேட் கவுன்சிலில் இழக்கிறோம் என்ற அந்த புரிதல் அவருக்கு இருந்தது. இந்த ஸ்டேட் கவுன்சிலில் எத்தகைய ஒரு நடைமுறை இருக்குதோ அது அப்படியே சுதந்திர இலங்கையிலும் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்ற ஒரு சிக்கலும் அங்கே இருந்தது. அப்போ இதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை தமிழர்களுக்கு இருந்தது என்பதை புரிந்து கொண்டு ஸ்டேட் கவுன்சிலுக்குள் நுழைகிறார் ஜிஜி பொன்னம்பலம் ஐயா. அவர் நுழையும் போது அங்கே மினிஸ்டர்ஸாக இருந்த சகலரும் சிங்களவர்களாக இருந்தார்கள். அங்கே தமிழர்களுக்கு அதிகாரமற்ற நிலை இருந்தது. 1931 சகலருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்ட போதிலும் இந்திய வழி வந்தவர்கள் இந்திய குடியுரிமை கிடைக்காமல், இப்போ இலங்கையிலேயும் குடியுரிமை பிறகு மறுக்கப்பட்ட எங்களோட மலையக தமிழ் உறவுகள் இக்கான அந்த வாக்குரிமை சிங்களம் கொடுக்க மறுத்தது. அங்கால பொன்னம்பலம் ராமநாதன் ஐயா எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுக்கறது, தமிழனுக்கும் கொடுக்காத, பெண்களுக்கும் கொடுக்காத, யாருக்கும் கொடுக்காத என்று சொல்லிட்டு இருந்தார். அவர் 3000 வாக்குகள் மட்டுமே போதும் என்று நாம் வீட்டிருந்த ஒரு பைத்தியகாரனாக இருந்துட்டார். இங்கால சிங்களவர்களும் எதிர்த்தார்கள் தெரியுமா, மலையக தமிழர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்று. அப்போ ஜிஜி பொன்னம்பலம் ஐயா அந்த ஸ்டேட் கவுன்சிலுக்குள்ள போறார். போயிட்டு சொல்கிறார், எங்களுக்கு தமிழர்கள், நாங்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 100 கிட்டத்தட்ட நடந்துட்டுருக்கு. அதில் தமிழர்கள் எல்லா சிறுபான்மையினரும் 50% பவர் வச்சுருந்தவ, பெரும்பான்மையினர் இன்னொரு 50% வச்சுருந்தவ. அப்போ பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை எதிரான சட்டங்களை கொண்டு வர முடியாது, ஒரு சமத்துவம் அங்கே நிலவியது என்று சொல்கிறார். சரிதானே என்று சொல்லிட்டு அந்த 50-50 என்ற விஷயத்தை அவர் ப்ரெசன்ட் பண்ணுறார். இந்த 50-50 என்றா அவனுக்கு 100 எனக்கு 100 என்று பொருள் இல்லை. அது இங்கே பலர் பிழையாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் அதில் சொல்கிறார், 50-50 பற்றி சொல்லும்போது, த டிமாண்ட் அஸ் ஃபார் அஸ் ஐ எம் அவே ஆஃப் த மைனாரிட்டிஸ் இன் திஸ் கண்ட்ரி ஹஸ் பீன் ஃபார் பேலன்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் ரெப்ரஸன்டேஷன் ஆன் த பேசிஸ் தட் நோ சிங்கிள் கம்யூனிட்டி ஷுட் பி இன் அ பொசிஷன் டு அவுட் வோட் அ கம்பினேஷன் ஆஃப் ஆல் அதர் கம்யூனிட்டிஸ் இன் தி ஐலண்ட். தட் டஸ் நாட் நெசசரிலி மீன் அ 50-50 பேசிஸ் இட் மீன்ஸ் மோர் ஓர் லெஸ். ஜிஜி பொன்னம்பலம் டிட் நாட் லைக் த 50-50 டேக் அண்ட் வுட் ஹவ் ப்ரிஃபர்ட் இஸ் டிமாண்ட் டு பி ரிஃபர் டு அஸ் த டிமாண்ட் ஃபார் பேலன்ஸ் ரிப்ரஸன்டேஷன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, எந்த ஒரு தனி இனக்குழுமமும் மெட்ட அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய மெட்ட அனைத்து இனக்குழுமங்களின் க்கு எதிராகவும் செயல்படக்கூடிய அளவுக்கான ஒரு தனி அதிகாரத்தை ஒரு அவர்கள் வச்சிருக்கக்கூடாது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் 50-50 என்ற அந்த பிரின்சிபல் இருந்தது. அதாவது சிங்களவர்களிடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சுக்கொண்டு அவர்கள் எல்லாத்தையுமே செய்ய முடியும் என்றால், தமிழர்கள் இல்லாமல் தமிழர்களின் வாக்கு முஸ்லீம் மக்களின் வாக்கு இல்லாமல் செய்ய முடியும் என்றால் அவர்கள் நிச்சயமாக தமிழர்களுக்கு எதிராகவும் முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவும் செயல்படுவார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது, சமநிலை இருக்க வேண்டுமென்றதுக்காக ஒரு பேலன்ஸ் ரெப்ரஸன்டேஷனை தான் அவர் கேட்டிருந்தார் என்று சொல்லியிருந்தார். அதோட மட்டும் இல்லை, அவர் இது தன்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை மட்டுமல்ல, இது இதற்கு முன்பும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீனம் என்று சொல்லிட்டு டெவன்ஷயர், டூக் ஆஃப் டெவன்ஷயர்ன்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். த பெட்ராக் ஆஃப் தமிழ் பொலிட்டிக்கல் டிமாண்ட்ஸ் இஸ் அ டாக்ட்ரின் ப்ரொஃபவுண்டட் பை த டூக் ஆஃப் டெவன்ஷயர், நேம்லி தட் அட் நோ டைம் ஷுட் த ஜாயிண்ட் ஓட்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மைனாரிட்டிஸ் பி லெஸ் தேன் ஆஃப் த மேஜர் கம்யூனிட்டி என்று சொல்கிறார். அதாவது எந்த ஒரு காலப்பகுதியிலேயும் சிறுபான்மையின மக்களின்ற கூட்டு, தமிழர்கள் முஸ்லீம்கள் பேகர் மக்கள் அந்த கூட்டு வாக்குரிமை, அதாவது அவர் கூட்டு அதிகாரம் என்பது மெஜாரிட்டியை விட குறைவாக எக்காலத்திலையும் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். சரிதானே? அப்போ இப்படிப்பட்ட கோரிக்கைகள் தான் அந்த நேரத்தில் தமிழர்கள் முன்வைத்து வந்த கோரிக்கைகளாக இருக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாண்டா இதை பற்றி கதைக்கும் போது ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் வந்து இதை பெரிய அளவில் முன்னிறுத்தி கதைக்கிறார், நிறைய உதாரணங்கள் எடுத்து சொல்கிறார். பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து இந்துக்கள் 72% இருந்த போதிலும் அதிகாரம் என்று வரும்போது அவர்களுக்கு 42% தான் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 படி வழங்கப்பட்டது. அதாவது 72% உள்ள இந்துக்கள் 105 seats பெற்றுக்கொண்டார்கள். 250 seats 105 seats பெற்றுக்கொண்டார்கள். 20% இருந்த முஸ்லீம் மக்கள் 82 seats பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இதை சொல்கிறார் ஜிஜி பொன்னம்பலம், இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 மேற்கோள்காட்டி சொல்கிறார். அதில் சொல்கிறார், இட் இஸ் நாட் ஈவன் 50-50. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரும்பான்மை 42% தான் பெற்றுக்கொண்டது, ஒரு சிறுபான்மை 20% பெற்றுக்கொண்டார்கள். அப்போ கூட்டு சிறுபான்மையினர் வந்து 72% இந்துக்களாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அந்த இந்துக்கள் என்று அடையாளப்படக்கூடிய மக்கள் கூட்டத்துக்கு அதிகாரம் என்பது 42% தான் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 படி கொடுக்கப்பட்டது. அப்போ மற்ற இன மக்கள் எல்லாரும் ஒன்று கூடினாலும் இந்த பெரும்பான்மை, இவர்கள் பெரும்பான்மை மக்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் மற்ற எல்லாருமே ஒன்று கூடினா அது நடைமுறைப்படுத்துகிற சிக்கலாக இருக்கும். அப்போ எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தலாம்ன்ற ஒரு சூழல் அங்கே உருவாகும். இதை சொல்லிட்டு ஜிஜி பொன்னம்பலம் சொல்கிறார், நாங்கள் அதை கூட கேட்கல, நாங்கள் சொல்கிறோம் 64% இருக்கக்கூடிய சிங்களவர்கள் 50% எடுத்துக்கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறோம். அங்கே 72% இருக்கக்கூடிய இந்துக்கள் 42% எடுக்கிறீ நம்பாருங்கன்றார். உடனடியாக ஒரு சிங்கள எம்பி எலும்பி மெம்பர் ஃபோர் கலகேந்திரர் சொல்கிறார், கொழும்பில் வந்து கொழும்பு நோத்தில் வந்து ஒரு தமிழர் வென்றிருக்கிறார் தானே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அந்த உடனே ஜிஜி பொன்னம்பலம் சொல்கிறார், கொழும்பில் வென்ற அந்த தமிழர் வந்து அவரை எதிர்த்து நின்ற சிங்களவர்கள் கோவிகம சாதியைச் சேர்ந்தவர் கிடையாது, அவர் பௌத்தர் கிடையாது, அதனால தான் அந்த தமிழர் வென்றார் என்று சொல்லிவிட்ட வாய் அடைக்கிறார். அதுண்ட அரசியல் எங்களை எங்கடையாக்களுக்கு விளங்குமன்னு நம்புறேன். அதோடு மட்டும் நிற்கலை, அவர் அதுக்கு பிறகு மெட்ராஸில் இருக்கக்கூடிய நிலவரத்தை சொல்கிறார். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸை எடுத்து மேற்கோள் காட்டி கதைக்கிறார். அதில் அவர் சொல்கிறார், மெட்ராஸில் 90% இந்து மத இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 19 ஃபெடரல் அசம்பிளிக்கு அவையில் அனுப்புறீனம், ஆனால் அதில் 19 பேர் ஃபெடரல் அசம்பிளிக்கு போனால் 8 பேர் அதில் முஸ்லீம் மக்களாக இருக்கிறீனம் என்றதையும் சொல்கிறார். அப்போ எப்படி சிறுபான்மையினர்களுக்கு அதிகப்படியாக அதிகாரம் வழங்கப்படுகிறது என்பதை பற்றி அது மட்டும் இல்லாமல் அயர்லண்டை உதாரணத்துக்கு இருக்கிறார். அயர்லண்டுக்கு ஆக்ட் ஆஃப் யூனியன் 1800 அயர்லண்டுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் இருந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 4,500,000 ஐரிஷ் மக்களுக்கு இது வந்து 1921 சென்சஸின் அடிப்படையில் 105 சீட்டுகள் வழங்கப்பட்டது. 35 இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பீப்புளுக்கு 498 சீட் வழங்கப்பட்டது, 500 சீட் வழங்கப்பட்டது. அப்போ அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு அதிகப்படியான சீட்டும் பெரும்பான்மையினருக்கு கொஞ்சம் குறைச்சும் கொடுக்கறதுக்கு காரணம் சிறுபான்மையினரை இவர்கள் நசுக்கக்கூடாது என்பதற்காக. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை உதாரணமாக காட்டுறார், காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் டஸ்மேனியாவோட சினாரியோவை எடுத்து காட்டுறார், நார்த் அமெரிக்காவை பற்றி கதைக்கிறார், கனடாவை பற்றி கதைக்கிறார், அந்த ஃப்ரெஞ்ச் கனேடியன்ஸ் இங்கிலீஷ் கனேடியன்ஸுக்கு இடையில் இருக்கிற விஷயத்தை இப்படி நாடுகளை மேற்கோள் காட்டியெல்லாம் ஜிஜி பொன்னம்பலம் அங்கே பேசுகிறார். அது மட்டுமல்ல, மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை மறுக்கிற விஷயம் நடந்திருக்கு. இதை நீங்கள் கவனிங்கோ 1930 நடத்தப்பட்ட விஷயம், இது 1930 பேசப்பட்டிருக்கு. இந்த ஸ்பீச் அவர் கொடுக்கும்போது 1939 இவர் பேசுகிறார். ஜிஜி பொன்னம்பலம் சொல்கிறார், மலையக தமிழர்களுக்கு நீங்கள் குடியுரிமை மறுக்கிறீங்க, இந்த டொனமோர் கமிஷன் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேட் கவுன்சிலில் அவையலுக்கு குடியுரிமை வாக்குரிமை வழங்க வேண்டும் என்று சொன்ன போதிலும் நீங்கள் அவர்களுக்கு வாக்குரிமையும் கொடுக்க இல்லை, குடியுரிமையும் கொடுக்க மறுக்கிறீர்கள், நில உரிமையும் கொடுக்க மறுக்கிறீர்கள், நீங்கள் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி சிங்கள ஆட்சியாளர்கள் ஒரு முகத்திரையை கிழிக்கிறார். முதல் முறையாக மலையக தமிழர்களின் குடியுரிமை பற்றியும் வாக்குரிமை பற்றியும் பேசியவர் ஜிஜி பொன்னம்பலம் தான். 1939 அவருடைய ஸ்பீச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா மலைய தமிழர்களை பற்றி அவர் பேசினது தெரியும். இலங்கையை இப்படி ஒரு சொர்க்கபுரியாக மாற்றிய அவர்களின் உழைப்பை நீங்கள் மதிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி கடுமையாக சாடுகிறார். அப்போ இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் 50-50 ஸ்பீச்சை முன்வைக்கும் போது அவர் முன்வைத்தது வந்து ஏதோ உலகத்தில் எவனுமே கண்டிராத ஒரு விஷயத்தை அவர் சொல்லியது. எல்லா நாடுகளிலும் பிரிட்டிஷ் எம்பையரில், அதை மனதில் வச்சுருக்கோம், எல்லா நாடுகளிலும் பிரிட்டிஷ் எம்பையரில் இருக்கக்கூடிய நாடுகளில் நடைமுறையில் இருந்த சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையினால் நசுக்கப்படாமல் இருப்பதற்காக கொண்டு வரப்பட்ட உத்தரவாதங்களின் அடிப்படையில் தான் அவர் முன்வைத்தார். அவர் முன்வைத்ததை விடவும் அதிகப்படியான உரிமைகளை கோரி நடைமுறைப்படுத்தின நாடுகளும் இருந்தது அந்த காலப்பகுதியில். அவர் அன்று அதற்கு எதிராக அப்படி கடுமையாக போராடாமல் விட்டிருந்தாரண்டா, அதற்கு பிறகு தமிழர்களுக்கு எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திலும் இடம் கிடைக்காமலே கடைசி வரைக்கும் போயிருக்கும். அன்று ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் இவர்களின் முகத்திரையை கிழித்ததினால்தான் தமிழர்கள் சம உரிமை கேட்கிறார்கள், சம அதிகார பகிர்வு கேட்கிறார்கள் என்ற அந்த குரல் வெளியே வந்தது. இல்லை என்றால் பொன்னம்பலம் ராமநாதன் ஒரு பக்கம் அதை அழிச்சொழிச்சிருப்பார், அதுக்கு பிறகு கனகாலம் எடுத்திருக்கும். அப்போ யாருமே பேச துணியாத ஒரு காலப்பகுதியில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருந்து ஸ்டேட் கவுன்சிலுக்காக மாறிக்கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் சிங்கள ஆட்சியாளர் ஒரு குறிப்பாடிய சேனாநாயக்க போன்றவர்கள் பின்கதவுகளூடாக வந்து நிறைய வேலைகளை செய்தவர், வெள்ளக்காரனோடு சேர்ந்து தமிழர்களுக்கு உரிமை மறுக்கிறதுல நிறைய அலுவல்களை பார்த்துட்டு இருந்தவர். அப்போது அவர்களின் முகத்திரைகளை கிழித்து உள்ளுக்குள் முழங்கிய ஒரு புலியாக முழங்கியவர் தான் ஜிஜி பொன்னம்பலம் ஐயா அவர்கள். அவரின் 50-50 சிங்களவர்கள் இன்று வரை விமர்சிக்கிறார்கள் என்றால் அது அவர்களின் பெரும்பான்மை என்ன சொல்கிறது அந்த மெஜாரிட்டேரியனத்துக்கு எதிராக பேசப்பட்ட ஒரு முழக்கமாகத்தான் அதை பார்க்குறீங்க. அதை இன்று தமிழர்களும் அதை ஏதோ ஒரு இன்ஃபேமஸ் ஸ்பீச்சாக அடையாளப்படுத்துவது ஒரு மிக பெரும் சாபக்கேடு, எங்களை இனத்தின் சாபக்கேடு என்று தான் பார்க்க வேண்டும். 50-50 ஸ்பீச்ன்றது எங்களின் சம உரிமை தொடர்பானது, சம அதிகார பகிர்வு தொடர்பானது என்பதை நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இது தொடர்பாக இன்னும் விரிவாக அந்த ஸ்பீச்சை பற்றி மட்டுமே கதைக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது. மீண்டும் இன்னொரு செக்மெண்ட்டில் வி வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ் அபவுட் இட். இது ஒரு பேசிக் ஓவர்வியூ கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ஒரு செஷன் செஞ்சேன். நன்றி, வணக்கம்.